ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதுல கடந்த வகுப்புகள் மூலமா 40 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம 41வது ஸ்லோகத்தை தொடங்கலாம். 41 மனோ திம்பன ராஹித்ய யதா சாட்சு நிராகுலகா மாயா சிம்ரணதகா பூர்வம் சதைவ நிராகுலம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு இந்த 41 அப்படின்னா, மனம் எப்பொழுது எழுச்சி பெறவில்லையோ அந்த நிலையில சாட்சி எவ்வாறு சலனமற்று அமைதியாக இருக்கிறதோ அது போலவே மாயையின் எழுச்சிக்கு முன்ப இந்த சத்து எந்த சலனமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப மனசு வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம இருக்கும்போது நாம என்னவா இருக்கிறோம், இந்த சாட்சி மாத்திரமா இருந்துகிட்டு இந்த உலகத்தை வந்து அப்படியே ஒரு வெற்று பார்வை பார்த்துக்கிட்டு ஒரு திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த சீன் வந்து உண்மைன்னு பார்த்தா மனசு வந்து விவகாரத்துக்குள்ள போய் சிக்கிக்கும், அப்ப அதுல வரக்கூடிய சுக துக்கங்கள் அனுபவிக்கும். அப்ப மாயை என்கிறதும் இந்த மனசு தானே. ஏன்னா மாயை அப்படிங்கிறது நாம எப்படி பாக்குறோம் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல அப்படின்னா, அது வந்து ஒரு காஸ்மிக் மைண்டா பாக்குறோம். இப்ப நம்மளது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மைண்டா பாக்குறோம். இப்படிதான் எங்க நிலைப்பாடு இருக்கு. அப்ப இது மாதிரி மாயை வந்து ஒட்டுமொத்த யூனிவர்சலா வெளிப்படும் போது அதனால சத்து இருக்கு இல்லையா, அது எந்த பாதிப்பும் இல்லாம அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் தான் இருக்குது. அப்ப டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த சத்து தன்னில் தானாய் தன்மயமா இருக்கின்ற பொழுது கூட மாயை வெளிப்படும், மாயை வெளிப்பட்டு அது விவகாரம் பண்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும். ஆனா அப்படி என்ன வந்தாலும் அதனால சத்து வந்து கலக்கம் அடையாது, பாதிப்பு அடையாது. ஏன் அப்படின்னா, அது சத்தினுடைய அதிஷ்டானத்துல மாயை தோன்றுது. ஆனா அதனால சத்துக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. ஏன்னா அந்த மாயை வந்து சத்தினுடைய சக்தி அப்படிதான் இங்க சாஸ்திரம் புரிய வைக்கு. அததான் இங்க அவர் சொல்றாரு செய்தி 41. அப்ப நம்ம இத கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மனம் வந்து எந்த ஒரு அழைப்பாயுதலும் இல்லாமல் நம்மிடத்திலே அமைதியாக இருக்கின்ற நிலையிலே அந்த மனம் அமைதியாகத்தான் இருக்கின்றது என்பதை ஒன்று அறிந்து கொண்டே இருக்கிறது. அது எது? அதுதான் நம்மிடத்துல இருக்கிற அறிவு. அந்த அறிவு வந்து சம்பந்தப்படாம அந்த மனசை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு சாட்சின்னு பேரு. அப்ப அங்க மனசு வந்து அமைதி, பூரணத்துவத்துல முழு அமைதியில அப்படியே இருக்கும். அது நிறைய பேருக்கு கை கூடும். அந்த அமைதி நிலை அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம தியானத்துல உட்கார்ந்து அடைகிறது தான் அமைதி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இல்லையா. நாம இங்க வந்து என்ன சொல்றோம், அப்படி கிடையாது. அதாவது நீங்க ஒரு அரை மணி நேரம் தியானம் உட்காரும் போது அப்படியே கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேணா அப்படியே கொஞ்சம் அமைதியான மனநிலைக்கு போகலாம். ஆனால் அது 90 பேருக்கு போறது இல்லை, ஒருத்தருக்கு தான் போகும். மீதி 90 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமைதி நிலைக்கு போற இடத்துல தான் அதிக சிந்தனைகளை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. கண்ணை மூடி தியானத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா மனசு உள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப அது மாதிரி எண்ண ஓட்டங்கள் அழைப்பாய்கின்ற நிலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் மூலமா அவங்களுக்கு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிதான் தியானம் நிறைய பேர் பண்றாங்க, ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தியானம் பண்றது. ஆனா இங்க வந்து நம்முடைய ரிஷிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி பண்ண வேண்டியது இல்லை. இந்த ஞானத்தினால இந்த உலகத்தினுடைய உண்மை தன்மையை நீ உணர்ந்துட்டீங்கன்னா, இது ஒரு திரைப்படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல சீன்ஸ் பை சீன் மாறும், மாறிட்டு போது நம்ம அதை வேடிக்கை பார்க்கலாமே, அது உண்மை இல்லை இல்லை அப்படின்ட்டு நம்ம அதை வந்து அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு தன்மை வந்துடுது இல்லையா. அது எப்படி வந்தது? ஞானத்தினால வந்தது. இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்டதுனால அந்த தெளிவு நம்ம இடத்துல வந்தது. அப்ப அந்த தெளிவின் மூலமா நாம அதை கடந்து போறோம், அந்த விஷயங்களை சாட்சியா பாக்குறோம், அதுல சம்பந்தப்படாம இருக்கிறோம். அப்ப அது மாதிரி எப்படி நம்முடைய நிலைப்பாடு இருக்கோ இங்க, அதேதான் உண்மையான நம்முடைய சத்து நிலைப்பாடுங்கிறது சொல்றாரு. இந்த நிலையில இந்த உலக தோற்றத்தை காட்டுகின்ற மாயை எழுவதற்கு முன்பாகவே சத்து எந்த மாற்றமும் இல்லாமல் எந்த கலக்கமும் இல்லாமல் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டே இருந்தது. அப்ப மாயை தோன்றியது என்பதனால் சத்து மாறுவது இல்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த 41வது செயல்ல நிரூபணம் பண்றாரு. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்ன இந்த இடத்துல நம்ம விளக்கம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகம் வந்து எதை நமக்கு புரிய வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்து வந்து அதிஷ்டானமா இருக்கு, அந்த சத்துனுடைய அதிஷ்டானத்தின் மீது இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்படுகிறது. அப்ப இங்க எது தோன்றுகிறதோ அது மாயை. அப்ப அத்வைதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நுண்ணிய முடிவு நமக்கு இங்க தெரியுது. அது என்ன அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, மனசு எழுதுகின்ற போது, மனசு நம்ம இடத்துல எழுந்து விவகாரத்துக்குள்ள ஈடுபடும் போது நமக்கு நிறைய அனுபவங்கள் வருது அந்த விவகாரத்தின் மூலமா. அப்ப அதன் மூலமா நமக்கு உலகம் விரியுது. அப்ப ஒரு இயக்கம் நடக்குது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் இருப்பது போலவும் அதுல இயக்கங்கள் நடப்பது போலவும் பல அனுபவங்கள் நம்ம இடத்துல எழுந்திருப்பதற்கு காரணம் என்னன்னா, மனசு எழுந்து இயங்கும் போது இதெல்லாம் இயக்கத்தில் வந்துடுது. அதுவே மனசு ஒடுங்கும் போது அங்க சாட்சி மாத்திரமே இருக்கிறது, அந்த அசைவு இல்லை, மனதினிடத்தினுடைய அசைவு இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன இந்த இடத்துல மகான்கள் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாயை எழுந்துட்டா எப்படி, இப்ப மனசு எழுந்துட்டா நமக்கு அனுபவங்கள் உலகம் எல்லாம் வருதோ, அது மாதிரி மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுந்துட்டா இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் உண்டாக்கப்படுகிறது. ஆனா மாயைக்கு முன்னாடியும் பின்னாடியும் சத்து மாத்திரமே இருந்தது. அதுக்கு வந்து நிராகுலம்னு பேர். அந்த சத்துக்கு வந்து நிராகுலம். ஏன்னா அது இங்க சொல்றாரு, மாயா திரும்பினதா பூர்வம் சத்து சதைவ நிராகுலம் அப்படின்னு அருமையா சொல்றாரு. இப்போ என்னன்னா, மாயை வந்து சத்தில் அதிஷ்டானத்திலே நிகழ்கின்றது, ஆனால் அது சத்தை மாற்ற முடியாது. இதுதாங்க இந்த செயலினுடைய விளக்கம். அப்ப நம்ம இதுக்கு என்னங்க எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு ஸ்படிகற்கள் தான் நம்ம எக்ஸாம்பிள் கொடுப்போம். அதாவது ஒரு கண்ணாடி போன்ற ஸ்படிகற்கள் அருகே ஒரு செம்பருத்தி மலர் வைக்கப்பட்ட உடனே அந்த செம்பருத்தி மலருடைய சிவந்த நிறமானது அந்த கண்ணாடிக்கல்லின் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறது. அப்ப அந்த கண்ணாடிக்கல் சிவந்த நிறமாக மாறிவிடுகிறது. இப்ப அந்த கண்ணாடிக்கல் சிவந்த நிறமாக மாறிவிட்டதுனால அந்த கலர் அதுல ஒட்டிக்கிச்சா, உடனே அதை கழுவணுமா அல்லது துடைக்கணுமானா அவசியம் இல்லை. ஏன்னா அது தோற்றம் மாத்திரமே, உண்மையில் அது வந்து அந்த கல்லில் ஒட்டவே கிடையாது. அப்போ எப்படி அந்த தோற்றம் வந்தது கண்ணாடி கல் இல்லைன்னா, பக்கத்தில் செம்பருத்தி பூ வைக்கப்பட்டதுனால. அப்போ அந்த தோற்றம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், அந்த செம்பருத்தி மலர்த்துக்கு தூரமாக போட்டுருணும். இதுதான் நம்ம செய்யணும். அதாவது அந்த செம்பருத்தி மலர் வந்து அந்த படிகற்கள் கண்ணாடிக்கல் அருகே வைக்கப்பட்டதுனால கண்ணாடிக்கல்ல ஒரு நிறம் ஒட்டிக்கிட்ட மாதிரி இங்கே வந்து சத்தினுடைய அதிஷ்டானத்தில் இந்த உலகம் உண்டாகுது, மாயைங்கிறது தோன்றுது. ஆனா சத்து கிட்ட போய் அந்த மாயை ஒட்டிக்கிட்டாலும் ஒட்டாது. ஏன்னா மாயைக்கும் பிரம்மத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்க பிரம்மம்னு நம்ம எதை சொல்றோம், சத்தை சொல்றோம். இந்த சத்து வந்து அதிஷ்டானம், அந்த சத்து நடத்திலிருந்து வெளிப்பட்ட சக்திக்கு பேரு மாயை. அப்ப அந்த மாயை வந்து பிரம்மத்தினுடைய சக்தி தான், ஆனா அதுக்கும் பிரம்மத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதோட சக்தி அது வெளிப்படுத்தும், ஆனா அந்த சக்தியினால மாயையினால பிரம்மம் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த மாயை தோன்றுவதற்கு முன்னாடியும் பிரம்மம் இருந்தது. பிரம்மம்னா நம்ம இங்க எதை சொல்றோம், நல்லா உள்வாங்கிக்கணும், சத்து இருப்பு. அதாவது இருப்புங்கிறதுக்கு பிரம்மம்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பிரம்மத்தை நம்ம சொல்றோம், அதுதான் நம்ம இருப்பு, இறைவன், பிரம்மம் அப்படின்னு பேர் வச்சு. ஏன்னா நம்முடைய சனாதன தர்மம் தான் அதை இறைவன் சொல்லுது. அப்ப அதனால அப்ப அந்த நிலையில மாயை உருவாவதற்கு முன்பும் பிரம்மம் மட்டுமே இருந்தது, மாயை உண்டான பின்பும் பிரம்மம் இருக்கிறது. இப்போ பிரம்மத்தின் அதிஷ்டானத்தில் இங்கு மாயையே வருகிறது. அப்ப அந்த மாயையின் மூலமா என்ன வருது, இந்த பிரம்மாண்ட யூனிவர்சலே வருது, இந்த உலகமே படைக்கப்படுது. ஆனா அது என்னன்னா ஒரு சக்தி மாத்திரம்தான். அந்த சக்தியினுடைய மாற்றங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அது ஏன் மாறிக்கொண்டே இருக்கும்னா, ஒரு சக்தி வேறொரு சக்தியாக மாறும், ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறும். ஆனால் அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆக்கவும் அழிக்கவும் முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, அது பிரம்மத்தினுடைய சக்திங்கிறதுனால அது யாராலையும் அந்த ஆற்றலை அழிக்க முடியாது. ஏன்னா இப்ப நம்ம சயின்டிஸ்டுங்க வந்து பஞ்சபூத சக்தி அழிச்சிட முடியுமா? இப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் பயங்கரமா முன்னேறிட்டாங்க, அறிவியல் பூர்வமா மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அவங்க விஞ்ஞான சக்தியை வச்சு இனிமேல் நெருப்பே இல்லாம அழிச்சிடுறேன், இனிமேல் காற்றே இல்லாம முடிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமானா? அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா தற்காலிகமா ஒரு சில பயிற்சிகளை ஒரு சில முயற்சிகளை பண்ணி பார்க்கலாம், ஆனா அந்த ஒட்டுமொத்த சக்தி அவர்களால் அழிக்க முடியாது. ஏன்னா அது பிரம்மத்தின் சக்தி. அதனால அது அந்த ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக வேணா மாற்றலாம். அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நீரை வந்து நீராவியாக மாற்றணும், நீரை வந்து வெப்பப்படுத்துவதனால. அதாவது நீருங்கிற ஒரு பூதத்தை எடுத்து வெப்பம் என்ற ஒரு பூதத்தோட தொடர்பு படுத்தி அந்த நீரை வந்து கொதிக்க வைக்கும் போது அது நீராவியாக மாறி அது கண்ணுக்கு தெரியாத காற்றாக கூட ஆவியா மாறி போலாம். ஆனா இப்படி ஒரு ஆற்றலை வேற ஒரு ஆற்றலாக மாற்றலாம், ஆனால் அந்த ஆற்றலை ஒட்டுமொத்தமாக அழித்து விட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இங்க புரிஞ்சுட்டா. இப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அப்படியே நம்ம வித்யாரண்யர் சொல்ற அந்த விஷயத்தை எடுத்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னா, இங்க மனசும் அப்படிதான். நீங்க மனசை வந்து அழிக்கலாம் முடியாது. அதாவது அந்த அறிவு இருந்தா அந்த அறிவின் அதிஷ்டானத்துல மனசு வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த மனமானது பல்வேறு எண்ணங்களை சிந்தனைகளை மாத்தி மாத்தி எழுப்பிக்கிட்டே இருக்கும், வேறு வேறு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் மனதனுடைய போக்கு. ஆனா நமக்கு என்ன புரியணும், இப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்த பிறகு பிரம்மத்திடமிருந்து எப்படி வெளிப்பட்ட ஒரு மாயா சக்தியானது இந்த யூனிவர்ஸ்ல கிரியேட் பண்ணுதோ அதே கான்செப்ட் தான் இங்க நம்ம இடத்துல அறிவா இருந்துகிட்டு மைண்டை கிரியேட் பண்ணுது. பட் பாக்குறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க வந்து வியஸ்தி, அங்க வந்து சமஸ்தி. வெஸ்டி சமஸ்டினா என்ன புரிஞ்சுக்கணும், தனித்துவமான என்னுடைய அறிவு சக்தி வந்து மனதின் மூலமா பிரகாசிக்குது, அங்க வந்து ஒட்டுமொத்தமா பிரம்மத்தினுடைய சக்தி வந்து இந்த உலகமா பிரகாசிக்கு. இவ்வளவுதான் அந்த உலகமா பிரகாசிக்கிற நிலையில அதுக்கு பேரு வந்து மாயா. இங்க வந்து நமக்கு தனிப்பட்ட மனமா பிரகாசிக்கிறதுனால இதுக்கு பேரு ஜீவன். அப்ப இங்க மாயாவுக்கு வந்து பிரபஞ்ச சக்தி, ஒட்டுமொத்த பிரபஞ்சம். இங்க நான் வந்து எனக்கு தனித்த சக்தி அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பிரிச்சு பார்க்கறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இந்த அடிப்படையில இங்க இந்த செயல் என்ன சொல்ல வருதுன்னா, மாயைக்கு முன்பு பிரம்மம் இருந்தது, மாயை படைக்கப்பட்ட பின்பும் பிரம்மம் இருந்தது. அப்ப பிரம்மம் என்பது எப்பொழுதும் இருக்கிறது, அதனால் அது எப்பொழுதும் இருக்கின்ற இருப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இது புரிஞ்சுக்கிட்டா நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, மனசு அலைப்பாயாம இருந்தா அங்க அமைதி வந்தா நமக்கு இந்த உலகம் வந்து பாதிப்பு கொடுக்காது. இது அனுபவம் உண்மை. அது மாதிரி இங்க மாயையின் இடத்துல அது எழுவதற்கு முன்பு சத்து எப்பொழுதும் போல தன்னுடைய விஷயத்துல சுயம் பிரகாசத்துல அது அமைதியாக இருந்து கொண்டிருந்தது. மாயை எழுந்து விட்டதுனால் அதில் மாற்றம் நிகழ்ந்து விடுமா என்றால் மாற்றம் நிகழாது அப்படிங்கிறது நல்லா இங்க இந்த செயலுடைய அர்த்தம். அப்ப நம்ம இந்த செயலுக்கான நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, எண்ணங்கள் எழும்போதும் அவற்றை கவனிக்க வேண்டும், அந்த நிலையில இடையில் வருகின்ற அமைதியையும் உணர வேண்டும். அந்த அமைதியில நம்ம ஒரு உறுதி செய்யணும். என்ன செய்யணும்னா, இது மாயைக்கு முன்பிருந்த அதே அமைதி அப்படிங்கிறது நம்ம உறுதி செய்யணும். அப்ப எண்ணங்கள் வந்தாலும் போனாலும் அந்த அமைதி மட்டும் மாறாததை நம்மளால் கவனிக்க முடியும். அதாவது நிதித்தியாசனம் அப்படிங்கிற பயிற்சி இங்க நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னா, இந்த செயல்படி நீங்க தியானத்துல உட்காரும்போது உங்களுடைய எண்ணங்களை கவனிக்கணும். அப்படி எழுந்திருக்கிற எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை எழுப்புது, அது சம்ஸ்காரங்களா வாசனைகளா இல்ல தற்காலிகமான எண்ணங்களா அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த எண்ணங்கள் கரையும். அந்த எண்ணங்கள் கரைஞ்சி போயிட்டு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஒரு அமைதி வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த தியானத்துல. அப்ப அந்த அமைதியையும் நீங்க கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது எப்படி சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, அமைதி வந்துட்ட பிறகு நீங்க உங்களை ஆத்மான்னு நம்பிடக்கூடாது. அதே மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டு ஆர்ப்பாட்டமா மனசு இருக்கின்ற உடனே அது ஆத்மாவுக்கு வேறாக இருக்குன்னு புரிஞ்சுக்க கூடாது. ரெண்டையுமே கவனிக்கணும். அந்த கவனிக்கின்றவன் யாரோ அதுதான் நீங்க, அதுதான் உண்மையான ஆத்மா. அந்த அமைதி வந்தாலும் அந்த அமைதியை சாட்சியா அது பார்த்துக்கிட்டே இருக்கும், ஆர்ப்பாட்டம் வந்தாலும் அந்த ஆர்ப்பாட்டத்தை அது அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கும். ரெண்டுக்கும் சாட்சியா எது இருக்கோ அதுதான் ஆத்மா, அதுதான் நீங்க. அப்ப நான் அப்படித்தான் இருக்கிறேன். அப்ப நான் எப்படி இருக்கிறேன், மாயைக்கு முன்பிருந்த அதே அமைதியும், இப்ப எண்ணங்கள் வந்தாலும் போனாலும் அதே அமைதியும் என்னிடத்தில் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தால் இதுதான் உண்மையான அமைதிக்கான பயிற்சி. இதுக்கு வந்து இந்த செயல் சொல்லக்கூடிய நிதித்தியாசன பயிற்சி. அப்ப இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மாயைக்கு முன்பு என்பது ஒரு கால குறிப்பா எடுத்துக்க கூடாது, அது மாற்றமின்மை குறிப்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏதோ மாயைக்கு முன்பு பின்பு அப்படிங்கிறவனே ஏதோ கால தேசங்களுக்குள்ள வந்துடுச்சா மாயை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காம இங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்தாலும் போனாலும் சத்து மாறாமல் இருக்கிற மாதிரி நான் மாறாமல் இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய சாட்சி வைபவத்தை மாத்திக்காம நம்ம வச்சுக்கணும். அப்ப உலகம் தோன்றினாலும் சத்து பாதிக்கப்படவில்லை, இதை உணர்ந்தால் உலக அச்சம் தானாகவே தளரும் அப்படிங்கிறத இங்க நீங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்ப இந்த செயல்படி 41வது செயல்படி நம்ம ஒரே ஒரு சித்தாந்த வரி என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் அடங்கிட்டா அதுக்கு பேரு சாட்சி அமைதி. அது மாதிரி இங்க பிரபஞ்சத்துல என்ன விவகாரங்கள் வேணா நடக்கட்டும், அந்த மாயையினுடைய வெளிப்பாடாக என்ன வேணா தோன்றட்டும், ஆனாலும் சத்தினிடத்திலே எந்த மாற்றமும் இல்லாத அதே அமைதி எப்பொழுதும் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப மனதுல இருந்து கொண்டு நீங்க இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா சாட்சியா பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த மனித பிறவி எடுத்துட்டு வந்துட்டோம், இப்ப நம்ம முன்னாடி வந்து படைப்பு இருக்கு, இந்த படைப்புல உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, இந்த உடம்பும் மனசும் புலன்கள் வழியா மிகப்பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை உண்டாக்கி வச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, இதை நம்ம கட் பண்ண முடியாது. ஏன் கட் பண்ண முடியாது? நாம ஒரு ஊடகத்துக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கிறத நீங்க கட் பண்ண முடியாது, அதை கவனிக்கலாம், சும்மா வேடிக்கை பார்க்கலாம் இல்ல. அப்ப அந்த நிலையில நீங்க சாட்சியா இல்லைங்க அப்படிங்கறத இங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதைதான் நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த மாதிரி பாதையில வந்துட்டு இந்த வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சு முடிச்ச உடனே நான் பிரம்மம்னு தெரிஞ்ச மறு வினாடி இந்த உலகம் மறைஞ்சு போயிடும், நம்ம முன்னாடி எதுவுமே இருக்காது, அப்படியே நம்ம நிர்விகல்ப நிலைக்கு போயிடுவோம் அப்படின்லாம் நிறைய பேர் கற்பனை பண்ணிக்கிறாங்க இல்லையா. அப்படியெல்லாம் போக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நிலையெல்லாம் நீங்க எப்பயுமே இருக்கிறீங்களே, தேவையின் நிமித்தம் தான் இந்த உடம்பு மனசு எடுத்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப அந்த விவகாரத்தை இந்த மனசு உடம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத இப்ப ஞானத்தினால புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை சாட்சியா வேடிக்கை மட்டும் பாக்குறது தான் இங்க நாம இந்த மனித பிறவியில் அடைந்த மிகப்பெரிய மாற்றம். அதுதான் இங்க நமக்கு கிடைச்ச ஞானம். அப்ப அதை நாம பயன்படுத்தி அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன புரிஞ்சிடும், இந்த மனசு வந்து எப்படி இந்த உலக விவகாரங்களை சாட்சியா பார்த்துட்டு இருக்கோ அது மாதிரி சத்து வந்து மாயையினுடைய விவகாரத்தை சாட்சியா பார்த்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சிடும். சேம் கான்செப்ட் தான். அது நம்ம ஈஸ்வர நிலையில பார்த்தா பிரம்மம்னு சொல்றோம், இங்க ஜீவன் நிலையில பார்த்தா இங்க நம்ம மனமும் ஜீவனும் இருக்கிற மாதிரி சொல்றோம், சாட்சின்னு சொல்றோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா மனசு சாட்சி, அங்க வந்து மாயை சத்து, இவ்வளவுதான். அந்த சின்ன ஒரு டிஃபரன்ஸ், அதை நீங்க கம்பாரிசன் பண்ணி பாருங்க. அதாவது சத்தா நீங்க மாறிட்டீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் உங்க முன்னாடி தோன்றுகிற மாய. இல்ல நான் சாதாரண ஜீவனா இருக்கிறேன், மனிதனா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களை கவனிச்சுக்கிட்டு இந்த பாடங்கள் மூலமா ஒரு தெளிவை அடைச்சிட்டீங்கன்னா இப்ப நீங்க சாட்சியா மாறிட்டு வேடிக்கை பார்க்கலாம் உலகத்தை. அவ்வளவுதான், ரெண்டுதான் நீங்க செய்ய முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியும். அப்ப நீங்க உடனே அந்த பிரம்ம நிலைக்கு போக முடியுமா, சத்தா நான் இருக்கிற நிலைக்கு போக முடியுமான்னா இமிடியேட்டா போக முடியாது. ஏன்னா நம்ம உடம்பு இருக்கு, மனசு இருக்கு. அப்ப இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு, இந்த பாடி மைண்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அது பண்ணட்டும் அப்படிங்கறத நம்ம விட்டுட்டு அந்த பாடி மைண்டுக்கு அப்பாற்பட்டு நாம அதை சாட்சியா பாக்குற பழகிட்டோம்னா போதும், நாம அதனால பாதிக்கப்பட மாட்டோம், அந்த உடம்பும் அந்த மனசும் நம்மளை உபத்திரவம் பண்ணாது. ஆனா அந்த உடம்பையும் மனசையும் என்னுடையதுன்னு அபிமானம் பண்ணும் போது, அதாவது நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் அபகாரம் உண்டாகும் போது அதனால் பாதிப்புகள் உண்டாகும். அப்ப இந்த நிலை நமக்கு புரிஞ்சுட்டா இந்த ரெண்டு விஷயத்திலையுமே அடித்தளம் மாறவே இல்லை என்பது நமக்கு நன்கு புரியும். அந்த அடித்தளம்ங்கிறது என்ன? அதுதான் சத்து. அந்த சத்தின் இடத்துல இருந்துதான் இத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு வைபவங்கள். ஆனா அந்த வைபவங்களை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கிறோம் வேதாந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில. எப்படி பிரிச்சு பார்க்கிறோம்னா எஸ்டி சமஸ்டி என்று பிரித்து பார்க்கிறோம். எஸ்டி என்றால் தன்னுடைய தனித்துவமான உடலுக்குள்ள இருந்துகிட்டு நான் ஜீவன் என்றும் எனக்கு வேறாக இந்த உலகம் இருக்கிறது என்றும் பார்ப்பது. சமஸ்டி என்றால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக இருக்கின்ற இந்த உலகம் வந்து மாயை என்றும் நான் சத்து என்றும் பார்ப்போம், அதாவது நான் பிரம்மம் என்றும் பார்ப்போம். அப்ப இந்த நிலை, இந்த ரெண்டு நிலையில நாம் இருக்கிறோம். ஆனா ரெண்டுக்கும் அதிஷ்டானம் சத்து மாத்திரமே அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த 41வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்று பார்ப்போம். அடுத்தது 42. கிறிஸ்தத்வா காரிய கம்யாசிய சக்திர் மாயா அக்னி சக்திவத் நகி சக்திஹி க்வசித் கைஷ்சித் உத்தியதே தாரயதஹ புரா. இந்த திசையில் 42 என்ன சொல்றதுன்னா, இது ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, இந்த மாயாசக்தி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு மாயாசக்தி அது வந்து தனியாக ஒரு தத்துவ பொருள் என்று குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து தத்துவ பொருள் அப்படிங்கிற அடிப்படையில நாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், பஞ்ச இந்திரியங்கள் பார்த்தோம், ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், அப்புறம் இந்த உடல், எல்லாமே நமக்கு ஒரு தத்துவம். அப்ப தத்துவத்துல பஞ்சபூதங்களும் தத்துவம். அப்ப தத்துவம்னா என்ன, அதுக்கு ஒரு செயல்பாடு இருக்கு. பஞ்சபூதம் வருது, அதுல நெருப்பினுடைய சக்தி என்ன, வெப்பம், நீருடைய சக்தி என்ன, குளிர்ச்சி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். அப்ப கண்களும் எடுக்கிறோம், கண்களுடைய வேலை என்னன்னா பார்த்தல், காதலுடைய வேலை என்ன கேட்டல், அப்ப இது மாதிரி நம்ம இடத்துல இருக்கிற புலன்கள், இந்திரியங்கள், இந்த உலகம் அப்படிங்கிற எல்லாமே ஒரு விதமான தத்துவ பொருளா நமக்கு காட்சி ஆகிறதுனால, அந்த மாதிரி ஒரு தத்துவ பொருளோட கொண்டு போய் மாயையும் ஒரு தனியான ஒரு தத்துவ பொருள் என்பதாக அவராக குழப்பம் அடைந்து புரிந்து கொள்ளக்கூடாது என்று இந்த இடத்துல சொல்றார். ஏன்னா அது அதன் செயல்களின் மூலம் மட்டுமே அறியப்படுகிறது அப்படின்னு இங்க சொல்லிட்டார். இப்போ மாயா சக்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அது பர்மனண்டா இருக்குதா அப்படின்னு கேட்டா அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது இருக்கிறது எப்ப தெரியும்னா அது செயல்படும் போது தெரியும், செயல் நடக்கலன்னா அது இல்லைங்கிற மாதிரி தெரியும். அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கலாம், ஆனல் நீர் கொடுக்கலாம். ஆனல் நீர் என்னன்னா உங்களுக்கு வந்து தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நீரோடை ஓடுற மாதிரி தெரியும், ஆனா உண்மையான நீரோடை மாதிரியே தெரியும். ஆனா பக்கத்துல போய் விசாரித்து பாத்தீங்கன்னா அந்த நீரோடை இருக்காது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீர் ஓடிச்சிங்களே, ஆமா ஓடிச்சு, அதுவும் இதே கண்ணு தானே பாத்துச்சிங்களே, ஆமா இதே கண்ணுதான் பாத்துச்சு, அப்ப இப்ப காணுங்களே, ஆமா இப்ப காணும். அப்ப என்னங்க ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்னா இதுதான் மாயை, இதுதான் மாயை புரிஞ்சுக்கோங்க. மாயை வந்து ஒரு செயல்பாடு மூலமாக மட்டும்தான் அறியப்பட முடியும். அப்ப திடீர்னு பார்த்தா தண்ணி தெரியும், அப்போ ஏதோ ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு செயல் நடக்கிற மாதிரி தெரிஞ்சா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா பக்கத்துல போய் பார்த்தா காணும். அப்ப இது மாதிரி ஒரு காணல் நீரை தான் நம்ம வந்து மாயையோட ஒப்பீடு செய்ய முடியுங்க. அப்ப மாயையை வந்து ஒரு தத்துவ பொருளா எப்படி எடுத்துக்க முடியும், இப்ப நீர் என்றால் ஒரு தத்துவ பொருளா எடுத்துக்கலாம். ஏன்னா நீருங்கிறது கண்ணுக்கு புலப்படக்கூடியது, கையில் எடுத்து அள்ளி பருகக்கூடியது. அப்ப நம்ம நீருங்கிறது அனுபவத்துக்கு வருது. ஆனா காணல் நீர் அனுபவத்துக்கு வந்தாலும் உண்மையான அனுபவம் இல்லை, அது போலியான அனுபவம். அதனால அதை நம்ம என்ன சொல்றோம், மாயை என்று சொல்றோம். அப்ப மாயை என்பது இந்த சைட்ல இந்த 42வது சைட்ல அழகா புரிய வைக்கிறாரு. மாயை என்பது ஒரு தனியான தத்துவ பொருள் அல்ல, அது அதன் செயல்களின் மூலம் மட்டுமே அறியப்படுகிறது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தீயின் சக்தியை போல, நகி சக்தி புத்தியதே காரயத்த புறா. மேல என்ன சொல்றாருன்னா கம்யாசிய சக்தியர் மாயா அக்னி சக்திவர், அக்னி போல, அதாவது ஒரு தீயின் சக்தியை போல. எப்படி செயல்படுவதற்கு முன்பு அந்த சக்தி தனியாக யாராலும் எங்கும் அறியப்படுவது இல்லை. அப்ப நெருப்புங்கிறது செயல்படுவதற்கு முன்னாடி அது நமக்கு அறியப்பட முடியாது, ஆனா நெருப்பு அனுபவத்துக்கு வரும்போது அறியலாம். எப்படின்னா அது இங்க தெளிவா நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப மாயா என்பது ஒரு தனியாக பிடிக்கக்கூடிய ஒரு வஸ்து அல்ல, அதனால தெளிவா எடுத்துக்கலாம். அப்ப அது ஒரு சக்தி, அப்ப அதன் விளைவுகள் தோன்றும் போதே அறியப்படுகின்ற சக்தி. அப்ப தீயின் வெப்ப சக்தியை நாம் எரியும் போதுதான் அறிகிறோம். அந்த தீ எரியாமல் இருக்கும் போது அந்த வெப்ப சக்தி என்று தனியாக நம்மால் எதையும் காண முடியாதது போல. இப்படி புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நல்லா திபு திபுன்னு அதனுடைய நெருப்பு அனல் பறக்குது. அப்போ அந்த அனல் வந்து வெப்பம் இல்லையா, அதை நம்ம நெருப்பு பக்கத்துல போனா உணர்றோம். அப்போ அக்னியினுடைய சக்தி என்ன அப்படின்னா அந்த அனல், அந்த நெருப்பு, அது நம்மளால் உணரப்படுகிறது. எப்போ அந்த நெருப்பு திபு திபுன்னு எரிஞ்சுட்டு இருக்கும் போது, அதுவே நெருப்பே இல்லைன்னா அங்க அனல் இருக்க போறதில்லை. அப்ப அனல்ங்கிற ஒரு விஷயம் நெருப்பு வந்தா வரும், நெருப்பு வரலன்னா அனல் வராது. அது மாதிரி இங்க சொல்றாரு, அப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. மாயை என்பது தனியாக பிடிக்கக்கூடிய ஒரு வஸ்து அல்ல, அது ஒரு சக்தி, அதன் விளைவுகள் தோன்றும் போதே அறியப்படும் சக்தி. இப்படி புரிஞ்சுக்கணும், அதன் விளைவுகள் வந்து தோன்றும் போதுதான் அறியப்படும், எல்லா நேரத்திலயும் அது தோன்றிக்கொண்டே இருக்காது, தேவையான போது தோன்றும் அப்புறம் மறைஞ்சிடும். அதுக்குதான் காணல் நீர் உதாரணம். அப்ப இது மாதிரி தோன்றி தோன்றி மறைஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப நீங்க அந்த மாதிரி தோன்றி தோன்றி மறையக்கூடிய அந்த சக்திக்கு ஏதாவது ஒரு இருப்பு இருக்கா, அது இருப்பு இல்லைங்கிறதுனால தான் அது சத்தியம்னு சொல்ல முடியாது, அசத்தியம் என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அது இல்லவே இல்லை என்று சொன்னா அசத்தியம்னு சொல்லிடலாம், அல்லது அது இருக்கிறது என்று சொன்னா சத்தியம் என்று சொல்லிடலாம். ஆனா அது சத்தியம்னு சொல்ல முடியாதுங்க, இல்லவே இல்லை என்று அசத்தியம் என்றும் சொல்ல முடியாதுங்க. அப்ப என்னதாங்க சொல்லலாம் அப்படின்னா அதுக்குதான் மாயா என்று சொல்லலாம், அல்லது மித்யா என்று சொல்லலாம் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க மாயாவும் அதன் காரியங்கள் எப்படி இருக்கு, இந்த உலகமா இருக்குது, இந்த உலகத்துல நாம ரூபங்களை கொண்டதாக இருக்கிறது. அப்போ மாயாவுடைய காரியங்கள் உலகமாக நாம ரூபங்களாக தோன்றும் போதே அறியப்படுகிறது. அதற்கு முன்பு அதை தனியாக காட்டவே முடியாது அப்படிங்கறத இந்த 42வது செயலுடைய ஆழமான உட்பொருள்ங்க. இந்த வித்யாரண்யர் வந்து அருமையா மாயையை பற்றி விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னா மாயைனா ஏதோ நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய பொருளோ அல்லது நம்ம அனுபவத்துக்கு வரக்கூடிய பொருளோ அப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்காதுங்க. அது திடீர்னு அனுபவத்துக்கு வரும், அப்போதைக்கு அதனுடைய செயல் இருக்கும், அப்புறம் திடீர்னு அனுபவம் போயிடும். அதுக்கு என்னங்க உதாரணம், நெருப்பு எரியும் போது அனல் வரும், நெருப்பு அமைஞ்சிட்டா அனல் இருக்காது. அப்ப அனல் எங்கிருந்துங்க வந்தது? நெருப்பு வந்ததுனால வந்தது. அப்ப அனல் எப்போ இல்லாம போகும்? நெருப்பு இல்லைன்னா இல்லாம போயிடும். அப்ப மாயை என்பது எப்பவுமே வந்தது? சத்து இருப்பதனால் வந்தது. அப்ப அந்த மாயை எப்பங்க இல்லாம போகும்? தன்னுள் ஒடுக்கிக்கும் போது இல்லாம போயிடும். அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பிரம்மத்தினுடைய சக்தி அது, பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்துல வெளிப்படுகின்ற சக்தி, அதுதான் மாயா சக்தி. அப்ப நீங்க அந்த பிரம்மம் எங்கேயோ இருந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணுதா, அது படைச்சு பார்க்குதான்னா ஆரம்பத்துல நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு, அந்த பிரம்மம் வேற யாரும் இல்லை நான் தான், அந்த சத்து வேற யாரும் இல்லை நான் தான். அப்ப அந்த சத்துனுடைய நிலைப்பாடு சித்து தான். அப்ப சித்துங்கிறது என்னன்னா என்னுடைய உணர்வு தான். அப்ப என்னுடைய உணர்வின் மூலமா இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னுடைய இருப்பினாலே இந்த உலகம் தோன்றுகிறது. அப்ப இந்த உலகம் என்பது என்னுடைய சக்தி தான். அப்ப என்னுடைய சக்தின்னா என்ன, எப்படிப்பட்ட சக்தி? மாயா சக்தி. அப்ப என்னுடைய சக்தியாகிய மாயா சக்தி எதன் மூலமா வெளிப்பட்டது? மனதின் மூலமா வெளிப்பட்டது. நம்ம இடத்துல இருக்கிற ஊடகம் மனசை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை உண்டு பண்ணி பார்த்துட்டோம். அப்ப இந்த உலகத்தை உண்டு பண்ணி இந்த மனதின் மூலமா நம்ம பார்த்துட்டு இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பாடி மைண்டு. ஆனா இது இல்லாமையும் போகுதுன்னா ஆமா, ஏன்னா பர்மனண்டா இருந்துட்டு அதுக்கு சத்துன்னு பேர் கொடுத்துடலாம், இருப்புன்னு பேர் கொடுத்துடலாம். ஆனா அது பர்மனண்டா இல்லை. ஏன்? தூங்கும் போது மறைஞ்சி போயிடும். இந்த மனசானது நீங்க தூக்கத்துக்கு போன உடனே ஒடுங்கிடுது, மனசு போய் ஒடுங்கிடுது. அது எங்க ஒடுங்குது? உங்களுடைய மூலத்திலேயே ஒடுங்கிடுது. நீங்க எங்கிருந்து வெளிப்பட்டீங்களோ அங்கேயே போய் ஒடுங்கிடுது. அப்ப வெளிப்பட்டது என்ன, விவகாரம் பண்றது என்ன, ஒடுங்குவது என்ன, அதுதாங்க மாயா சக்தி. அப்ப அந்த மாயா சக்தி என்னங்க? மனோ சக்தி தான். அதுக்குதான் இவ்வளவு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாயா சக்தி என்பது மனோசக்தி. அப்ப இங்க மாயை என்றால் அது மனசு அப்படிங்கிற ஒரு அழமான உண்மைய இங்க பரிபாசையில ரொம்ப இன்டெப்தா பேசிக்கிட்டு இருக்காங்க ரிஷிகள். அப்ப நாம அதை உணர்ந்துட்டோம்னா இப்ப நம்முடைய இந்த படைப்பே நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா மனசு வெளிவந்தா உலகம் வரும், மனசு ஒதுக்கிட்டா உலகம் போயிடும். அப்புறம் மனசு விவகாரத்துல இருந்தா உலகம் அனுபவமாக்கப்படும். அப்ப அந்த உலகம் அனுபவமாகும் போது நமக்கு சுகத்துல இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்முடைய படைப்பிலேயே நாம உண்டாக்கி நாமளே அனுபவிச்சு நாமளே அழிக்கிற முத்தொழிலே புரிகின்ற ஈஸ்வரனாகவே மனசு இருக்கு. அப்ப ஈஸ்வரன் தான் நீங்க காஸ்மிக் மைண்ட். அப்ப அதுதான் இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ்ல கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா அந்த ஈஸ்வர நிலையில நீங்க போனா உங்களுக்கு பேர் என்ன? பிரம்மம். நீங்க சாதாரண மனித நிலையில இருந்துட்டு நீங்க இந்த உலகத்தை பார்த்தா உங்களுக்கு பேர் என்ன? ஜீவன். அப்ப நீங்க ஜீவனா இருந்தா உங்களுக்கு வெளிப்படுவது என்ன? மனசு. நீங்க பிரம்மமா இருந்தா உங்களிடத்துல வெளிப்படுவது என்ன? மாயா. இப்படி புரிஞ்சுக்கீங்க. அதாவது மாயா இங்க ஜீவன் இடத்துல இருந்து சாதாரண ஒரு சின்ன மனசு வெளிப்படுது, அது அல்ப மனசு. ஆனா நீங்க பிரம்மமா மாறிட்டா, சத்தா மாறிட்டா உங்களிடத்துல வெளிப்பட்ட இவ்வளவு பெரிய யூனிவர்சல் ஒரு மாயா சக்தியா வெளிப்படும். அப்ப இதை புரிஞ்சு போனா உங்களுக்கு இந்த காஸ்மிக்கே என்னதான் புரிய வந்துடும். அதை புரியறதுக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு பாடம். அப்ப நம்ம இதை புரிஞ்சுட்டா நானே தான் இவ்வளவு பெரிய காஸ்மிக்க கிரியேட் பண்றேன், நானே தான் இந்த காஸ்மிக்கை என்ஜாய் பண்றேன், நானே தான் இதை அழிச்சிடுறேன். அப்ப அந்த மூணு நிகழ்வுகளும் என்னிடத்திலேயே நடக்குது. எப்படி நடக்குதுன்னா என்னுடைய விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை என்ற மூன்று அனுபவங்களிலே, அவஸ்தாத்ரயத்திலே அனுபவம் ஆகிறது. ஆனால் அந்த மூன்றையும் பார்த்து கொண்டிருக்கிற நானோ சாட்சி மாத்திரமே. அதுக்கு பேர் தான் அவஸ்தாத்ரய சாட்சி அப்படின்னு நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரங்கள்ல ஆழமா பார்த்தோம். அப்ப இந்த ஸ்லோகம், இந்த 42வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, மாயாயினுடைய நிலையை மிக துல்லியமாக நமக்கு வரையறுத்து காட்டுகிறது என்று பார்க்கணும். அப்ப மாயை என்றால் என்ன அப்படி ஒரு கேள்வி எழுப்பணும்னா, மாயை என்றால் அது தத்துவம் அல்ல, அது ஒரு சக்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க ரிஷிகள் சுட்டி காட்டுகிறார்கள் என்று பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், மாயா என்பது ஒரு சக்தி, அது ஒரு தத்துவம் அல்ல அப்படிங்கறத தெளிவாக்கிங்க. அப்ப சக்தினா அது எப்பங்க தெரியும், சக்தினா எப்படிங்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியத்தின் மூலம் அறியப்படும் போது, ஏதாவது ஒரு செயல் விளைவுகள் நடந்துட்டா சக்தி அனுபவமாகும். எந்த காரியமும் இல்லை என்றால் அந்த சக்தியை தனியாக காட்டவே முடியாது. அப்ப என்ன உதாரணம், நெருப்பு எரியும் போது அனல் வெளிப்படுவது போல அப்ப நெருப்பு திப்பு திப்புன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதுல இருந்து அனல் வருது. அப்ப அந்த அனல் வருவதனுடைய நோக்கம் நெருப்பு இருக்குங்கிறது அடையாளம். அது மாதிரி இங்க விவகாரம் நடந்து கொண்டிருக்குன்னா அங்க மாயை இருக்குங்கிறது அடையாளம். விவகாரம் இல்லைன்னா மாயை இல்லை. அப்ப அங்க என்ன இருக்கு? சத்து மாத்திரமே இருக்கு. இப்ப புரியும்னு நினைக்கிறேன். அதாவது உங்க மனசு விவகாரத்துக்குள்ள இருந்துட்டா உலகம் தோன்றுது இல்லையா? அப்ப நீங்க மாயை இருக்குதானே? மாயை இருந்தா தானே உலகம் தோன்றும். உலகம் தோன்றதுனாலதான் அங்க விவகாரம் இருக்குது. விவகாரம் இருக்கிறதுனால தானே நீங்க அதுல சுகத்துக்கங்களை அனுபவிக்கிறீங்க. இப்ப நீங்க ஞானத்துக்குள்ள வந்த பிறகு உங்களுக்கு புரியுது, இது வந்து ஒரு தோற்றம் தான், சக்தி தானே. அந்த சக்தியை போய் நான் ஏன் கவலைப்பட்டுக்கணும்? அது வந்து வெறுப்பு எறியும் போது வெப்பம் வருவது போல அந்த சக்தி வெளிப்படும் போது உலகம் தெரியும். அந்த சக்தி ஒடுங்கும் போது உலகம் மறைஞ்சிடும். அப்ப இந்த மாயா சக்திங்கிறது என்னுடைய சக்தி, சத்தனுடைய சக்தின்னு புரிஞ்சுக்கணும். நீங்க சத்தா ஃபர்ஸ்ட் மாறிடணும். அந்த இருப்புக்கு நீங்க போயிடணும். நான் தான் பிரம்மம், நான் தான் இருப்பு, நான் தான் சத்து அப்படின்னு நீங்க உங்களை உணர்ந்த பிறகு உங்களுடைய சக்தி தான் இந்த மாயா சக்தி. அப்ப இந்த மாயா சக்தி உங்களுடைய மனோசக்தி. அப்ப அது இப்படி படைக்குது, இப்படி படைச்சு எல்லா அனுபவங்களையும் உண்டு பண்ணி அனுபவம் பண்ணி அழிச்சுக்குது. அப்படிதான் அது நடந்துகிட்டு இருக்குங்கிறத இங்க புரிய வைக்கிறார். அப்ப மாயா சத்துடன் இணைந்த செயலாற்றும் சக்தி, அந்த சத்துக்கு சமமான இரண்டாவது உண்மை இல்லவே இல்லை. அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? சத்து மட்டும்தான் இருக்குது, சத்துக்கு வேற இன்னொரு சத்து வந்துடுமா? அல்லது அந்த சத்துக்கு வேற அதுக்கு சமமான பவரோட இந்த மாயா சக்தி இருக்குதானா? இல்லை. அப்படி எப்படி சொல்ல முடியும்? அதாவது நம்ம வந்து அறிவினுடைய பிரதிபிம்பம் தான் மனசுன்னு சொல்றோம். அதுக்கு உதாரணம் நம்ம என்ன சொன்னோம்? உங்களையே கண்ணாடியில போய் பாருங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப நீங்க உங்களையே போய் கண்ணாடியில பார்த்த உடனே உங்களை மாதிரியே ஒரு உருவம் தெரிஞ்ச உடனே என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கிறான், சேம் டீட்டோ, கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லை, சேஞ்சஸ் இல்லை. ஆனா இந்த பக்கம் இருக்கிற நீங்க உண்மை அசல், அந்த பக்கம் இருக்கிறது போலி. அப்ப இந்த பக்கம் இருக்கிற அசல் கிட்டதான் எல்லா வைபவமும் இருக்கு. ஆனா அந்த வைபவத்தை கண்ணாடி மூலமா பிரதிபிம்பித்து காட்டுகின்ற போலி உருவத்துல உண்மையான உங்களுடைய தோற்றமா இருந்தாலும் நீங்கள் இருப்பதனால்தான் அது இருக்கும். நீங்க இல்லைன்னா அந்த கண்ணாடியில அந்த உருவம் இருக்காது. அது மாதிரி பிரம்மம் இருப்பதனால பிரம்மத்தினுடைய மாயா சக்தி வெளிப்பட்டு காணப்படும். ஆனா அப்படி வெளிப்பட்டு காணப்படுகின்ற மாயா சக்தி பிரம்மத்தையே டாமினேட் பண்ணுமா? அது நடக்காது. உங்க உருவமே கண்ணாடியில பிரதிபிம்பித்து தெரியுதுங்கிறதுக்காக கண்ணாடியில் தெரியுற அந்த உருவம் உங்களை டாமினேட் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா நீங்க தான் அந்த கண்ணாடியில இருக்கிற உருவத்தை ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்க கையை தூக்கணும், அது கையை தூக்கும். நீங்க சிரிச்சீங்கன்னா அது சிரிக்கும். நீங்க முறைச்சிங்கன்னா அது முறைக்கும். அப்ப இப்படி உங்களுடைய வைபவத்தை தான் அந்த கண்ணாடியில் இருக்கிற பிரதிபிம்பம் காட்டி கொடுக்குமே தவிர, தனிப்பட்ட முறையில கண்ணாடி நீங்க சிரிக்கும் போது அழுவுறதோ அல்லது நீங்க அழும் போது அது உங்களை பார்த்து சிரிக்கிறதும் செய்யாது. அப்படி செஞ்சா அது கண்ணாடியா இருக்காது, வேற ஒரு ஆளாத்தான் இருப்பா. நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு பார்த்த விட எழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் யாரா இருக்க முடியும்? ஏன் நமக்கு விரோதியா இருப்பான். அவன் நல்லா அழுவுடா அழுவுடா நம்மளை பார்த்து சிரிக்கலான்னு வச்சுக்கோங்க, அவன் தான் விரோதி. அப்ப அந்த மாதிரி எல்லாம் போய் கற்பனைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம கண்ணாடி ஓமான சொன்ன உடனே நம்ம மைண்ட் வந்து அப்படி எல்லாம் கற்பனை பண்ணோம். அது மாதிரி பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட மாயா சக்தி வந்து அப்படியே பிரம்மத்தினுடைய சேம் சிஸ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது பிரம்மத்தையே டாமினேஷன் பண்ணுமா அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அது சத்து இருப்பதனால வெளிப்படுகின்றது. சத்து இல்லாவிட்டால் அதன் இடத்துல ஒரு சக்தியும் இருக்காது அந்த மாயா சக்தி இடத்துல. அப்ப அதனால மாயை இல்லை என்று நிராகரிக்கவும் முடியாது. அது விவகாரத்திற்கு மாத்திரமே குறித்தானது அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்க சொல்றாரு. அப்ப நாம இந்த செயல்படி நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, இப்ப காரியம் நம்ம செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த செயல் மூலமா நமக்கு ஒரு சக்தி வெளிப்பட்டு விவகாரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதுல கவனத்தை வச்சு கவனிச்சீங்கன்னா இந்த உலகத்துல அந்த சக்தியின் மூலமா எத்தனையோ மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கும். அந்த மாற்றத்தை நீங்க வெறும் சாட்சியா பார்க்க மட்டும்தான் செய்ய முடியும். வேற என்னத்தை நீங்க மாற்றம் பண்ணிட முடியும்? அதுதான் நம்ம நடுவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இயற்கையினுடைய நீதியில எல்லாமே அதனுடைய வேலையை அது அழகா செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு பேரு ரித்தம். அதுக்கான கருவிகள் தான் இங்க படைக்கப்பட்டிருக்கு. சூரியன் அதுக்கான வேலையை செய்யும், சந்திரன் அதுக்கான வேலையை செய்யும், பூமி அதற்கான வேலையை செய்யும், அந்த பூமியில படைக்கப்பட்ட மனிதர்கள் அதற்கான வேலையை செய்வாங்க. அப்ப இங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தேவைப்படுது இல்லையா? இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சிஸ்டம் இருக்கான்னா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே இருந்தால்தான் இந்த உலகம் இயங்கும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இங்க வந்து மனித படைப்புல வந்து ஏன் ஏற்றத்தாழ்வுகள், அதான் நான் உதாரணம் ஒரே சிம்பிளா சொன்னேன். எல்லாருமே ராஜா ஆயிட்டா அப்புறம் இந்த நாட்டை ஆள்றது யாரு? எல்லாரும் ராஜா, அப்ப நாட்டு மக்கள் யாரு? அந்த சந்தேகம் வந்துடும்ல. எல்லாருமே ராஜா ஆயிட்டாங்க, அப்ப சரிப்பா நீ ராஜா நானும் ராஜா எல்லாரும் ராஜா, அப்ப நான் எதை ஆள போறோம்? ஒரு ராஜா இருக்கிறான்னா அவன் ராஜ்யத்தை ஆளணும். அந்த ராஜ்யத்தை ஆளணும்னா அந்த ராஜ்யத்துல மக்கள் இருக்கணும்ல. இத்தனை லட்சம் மக்கள், இத்தனை கோடி மக்களுக்கு நான் ராஜா அப்படின்னு சொன்னா அவனுக்கு ராஜாங்கிற அந்த பேர் வந்து எடுபடும். ஒருத்தருமே இல்ல நான் தன்னை ராஜான்னு ஒருத்தர் சொல்லிட்டானா பாக்குறவன் சிரிப்பான்ல. ஏய் ராஜாங்கிற நீ யாருக்கு ராஜா, எதுக்கு ராஜா, எந்த ராஜ்யத்துக்கு ராஜான்னு கேள்வி கேட்போம் இல்ல. அப்ப அது நம்ம யோசிச்சு பாக்கணும். அப்ப எப்படி எல்லாருமே ராஜா ஆயிட முடியாது இல்ல? அப்ப சிலர் ராஜாவா இருப்பாங்க, சிலர் மந்திரியா இருப்பாங்க, சிலர் சேவகர்களா இருப்பாங்க, அப்புறம் மக்கள் இருப்பாங்க. அப்ப இங்க மக்கள் மக்களுடைய வேலையை செய்வாங்க, சேவகர்கள் சேவர்களுடைய வேலையை செய்வாங்க, மந்திரிகள் மந்திரியுடைய வேலையை செய்வாங்க, ராஜா ராஜாவுடைய வேலையை செய்வாங்க. இப்படிதான நடைமுறையில் இருக்கு. அப்ப இதுல ஏதாவது மாற்றம் நிகழுமா? நிகழ வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அந்தந்த வேலையை செஞ்சால்தான் ஒரு ராஜ்யம் நடக்கும். அது மாதிரி இயற்கையில இங்க ஒரு ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பூஜ்யத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கு. அந்த ராஜ்யத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து ஏன் இது இப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்குன்னு கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அது நியதிக்குள்ள இருக்கு, ரித்தம்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நமக்கு புரிஞ்சிட்டா அந்த மாற்றத்தை நீங்க கவனிக்க வேண்டியதுன்னா நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனம்ங்கிறது தனியா உட்கார்ந்து செய்ய வேண்டியதில்லை, கவனிச்சிங்கனாலே போதும். ஓ இவ்வளவு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் அந்த இருப்புல இருந்துகிட்டு இருக்கிறதுனால நடந்துட்டு இருக்குது, இங்க ஒண்ணு மாற்றம் செய்வதற்கு தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் உண்மையும் இல்லை அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போயிடும். அவர் கடைசியா நம்ம ரொம்ப டெப்த்ல போய் விசாரணை பண்ணி பார்த்தா படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதானே. அந்த படத்துல அவங்க கொடுக்கப்பட்ட சீனை அவங்கவங்க செய்யறாங்க. வில்லனுடைய கேரக்டர் வில்லம் பண்றான், கதாநாயகனுடைய கேரக்டர் கதாநாயகன் பண்றான். அவங்க ரெண்டு பேரும் நடிக்கும் போது அங்க ஒரு இமயமலை வரலாம், அந்த இமயமலை ரோலை வந்து அது பண்ணுது. அப்படியே இந்த உலகத்துல அக்ரிணி பொருள், ஜடப்பொருள் ஆகட்டும், உயிர் பொருள் ஆகட்டும், எல்லாம் அந்தந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த நிகழ்வுல இருக்குது, அவ்வளவுதான். அது அப்படியே சாட்சியா யாரு பார்த்துட்டு இருக்கானோ அவன் ஞானி அப்படி இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அப்ப இந்த மாற்றம் எந்த சக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புறீங்கன்னா, அந்த சக்தி தனியா இல்ல, அது சத்தின் அடித்தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று புரிஞ்சு. ஏன்னா நான் இருப்பதனால அது இருக்குது, நான் இல்லைன்னா அது இருக்காது. அப்ப நான் தான் உண்மையிலேயே இருக்கிறேன். அப்ப நான் யார்? நான் தான் அந்த இருப்பு. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறான்ல, அவன் தான் அந்த இருப்பு. அப்ப நான் இருப்பதனால் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்பவும் புரியும், அல்லது இப்ப புரிய வேண்டும். அதுதான் கடவுள் உபநிஷத்துடைய மந்திரம் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடித்தளமான சத்திலே நீங்கள் சில நொடிகள் நிலை பெற்று நின்று பாருங்கள். இதுதாங்க நிதித்தியாசனம். நீங்க வந்து நான் தான் அந்த சத்துன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துட்டு அதுல நின்றுட்டீங்கன்னா உங்களுடைய அதிஷ்டானத்துல இந்த உலகம் படைக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அழிந்து போகிறது என்பது அனுபவத்துக்கு வரும். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, மாயையை ஒரு பொருள் போல தேடாதே. மாயை என்பது ஏதோ வெளியிருக்கிற ஒரு பொருள் போல தேடக்கூடாது, அதை முழு உண்மை என்றும் பயப்படாது. ஏன்னா மாயை உண்மையிலேயே இருக்குன்னு நினைச்சு அந்த விவகாரத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுல போய் பாட்டி பயந்துடாத. மாயை மட்டும் நீ நன்கு புரிந்து கொண்டால் இந்த உலகம் உனக்கு சுமையாக தெரியாது. சக்தி வந்தாலும் போனாலும் சத்து என்றும் மாறுவதில்லை அப்படிங்கிறது தான் இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்புங்க. அப்ப நல்லா இதை உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்ப நாம வந்து ஒரு சாதகரா, ஒரு சாதனைகளை கற்றுக்கொள்ளுகின்ற சாதகர்களா இந்த நிலையில நாம நின்று பார்க்கும்போது இங்கு இந்த உலகமானது நமக்கு ஒரு சுமையாக ஏன் தோன்றாது? மாயை புரிந்தால் தோன்றாது. ஏன்னா மாயைங்கிறது ஒரு தோற்றம் மாத்திரமே. அப்ப நம்ம இதை தோற்றம் மாத்திரமேன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த விவகாரத்தை நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. அது உண்மைன்னு நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும். அதுக்குதான் திரைப்பட அவமானம். திரைப்படத்தை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், மாடர்ன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இந்த சினிமா தான் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி உண்மை இல்லை? ஒரு திரைப்படம், அது எல்லாமே வரும், காட்சிகள் வரும், மாறும், ஆனா அது வந்து உண்மை கிடையாது. அதை பார்த்து கொண்டிருக்க நான் தான் உண்மை. அப்ப நான் இருக்கிறதுனால அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியுது. நான் தூங்கிட்டேன்னா படம் மறைஞ்சு போயிடும் போது. அப்ப சினிமா தேட்டர்லயே போய் நிறைய பேர் தூங்கிட்டு வராங்கல்ல, செகண்ட் ஷோ எல்லாம் போயிட்டு நல்லா பயங்கர சுறுசுறுப்பாக குளிச்சுட்டு பவுடர்லாம் போட்டு தான் தேட்டருக்கு போவாங்க. ஆனால் போய் படம் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்க தூங்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சினிமா என்ன நடந்தது, அடுத்த சீன் என்னன்னு தெரியாது. படம் முடிஞ்ச பிறகுதான் அவங்களை எழுப்பிடுவாங்க. அப்போ அது மாதிரி இங்கே உலகம்ங்கிறதும் ஒரு சினிமா மாதிரி தான். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வரைக்கும் உங்களுக்கு படம் ஓடும், தூங்கிட்டீங்கன்னா படம் மறைஞ்சிடும். அது உண்மையான தூக்கத்திலே நடக்குதான் இல்லையா? நீங்கள் தூங்கும்போது உண்மையிலேயே படம் மறைஞ்சி போகுதுல்ல. அப்போ உண்மையாகவே இது ஒரு படம் தானே, அதில் என்ன சந்தேகம்? அது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, அதனால தான் சந்தேகம். அதாவது சினிமா தியேட்டர்ல தூங்கும் போது படம் மறைஞ்சு போறது நமக்கு உண்மை மாதிரி தெரியுது, இங்க மட்டும் இந்த உலகம் வந்து உண்மை மாதிரி தெரியல. அதாவது இது இது ரொம்ப சத்தியமா பாக்குது. சினிமா உலகம் இல்லாம இது வந்து உண்மையான உலகம் போல மனசு நம்புறதுதான் பிரச்சனை அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்ல வராங்க. ஒரே வரியில இப்ப இந்த செயலுக்கான சித்தாந்தம் என்ன அப்படின்னா, மாயா என்பது தத்துவம் அல்ல, அது காரியத்தில் மட்டுமே தெரிகின்ற ஒரு சக்தி, அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். அதாவது மாயை எப்ப வெளிப்படும்னா, ஒரு செயல் வந்தா வெளிப்படும், இல்லைன்னா அங்க மாயைக்கு வேலை கிடையாது. அப்ப மாயாவை தத்துவமா எடுத்துக்க கூடாது, இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து ஸ்லோகம் 43. ந சத் வஸ்து சதஹா சக்திர் நஹி பத்னேஹ ஸ்வ சக்திதா சத் விலட்சணதாயாம் து சக்தே கிம் தத்துவம் உச்சியதாம். இங்க என்ன சொல்றாருன்னா, சத்து அப்படிங்கிற ஒரு இருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு தனி பொருளாக அதனிடத்துல அதனுடைய சக்தி இல்லை. அது தீயின் சக்தி போல, தீ எப்படி தனி பொருளாக இருப்பதில்லை அல்லவா, அது மாதிரி நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிப்படுவதற்கு காரணம் என்ன, அது வந்து ஒரு தனி பொருளா வெளிப்படுதானா, இல்லை அது வேறு வேறு பூதங்களுடைய கலப்புல தான் வெளிப்பட முடியும். ஏன்னா நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது காற்று இல்லைன்னா அணைஞ்சி போகும். அப்ப இங்க வந்து ஒரு தனி பொருளா நீங்க வந்து அந்த சக்திய அந்த சத்திரிடமிருந்து பிரித்து புரிந்து கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை இந்த செயல சொல்றாரு. அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாருன்னா, தீயினுடைய சக்தி அந்த தீய தனி பொருளாக இருப்பதில்லை என்பது போல, அதாவது சத்திலிருந்து வேறுபட்டதாக சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அந்த சக்தியினுடைய உண்மை தன்மை என்ன என்று எப்படி கூற முடியும் என்று ஒரு கேள்விய நீங்க எழுப்புறாரு. அப்ப நம்ம இதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அப்படின்னா இப்ப சத்தின் சக்தி சத்திலிருந்து பிரிந்து நிற்கின்ற ஒரு பொருள் அல்ல அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப சத்து மட்டும்தான் இருக்கிறது, சத்து மாத்திரமே அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சத்துனா இருப்பு, இருப்பு மாத்திரமே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த இருப்பின் இடத்திலிருந்து ஒரு சக்தி வெளிப்படுதுங்க. ஆனா அந்த சக்தி வந்து அந்த இருப்பினிடமிருந்து பிரிஞ்சு நிற்குமா அப்படின்னா பிரிஞ்சு நிற்காது. ஏன்னா அக்னியின் இடத்திலிருந்து அந்த வெப்பம் எப்படி பிரிஞ்சு நிற்காதோ, அக்னி இருக்கும்போது வெப்பம் இருக்கும், அக்னி இல்லைன்னா வெப்பம் இருக்காது. அது மாதிரி இங்க பிரம்மம் இருந்தா மாயாசக்தி இருக்கும், பிரம்மம் இல்லைன்னா மாயாசக்தி இருக்காது. அப்ப இங்க மாயாசக்தி வந்து பிரம்மத்திடமிருந்து பிரிக்கவே முடியாத ஒன்று அப்படிங்கிறதையும் நீங்க ஏத்துக்கணும். ஏன்னா அதை தான் இங்க நிறுவனம் பண்றாங்க. நம்ம வந்து அறகுறையா வேதாந்தத்தை படிச்சுட்டு மாயாசக்தியை நான் அழிச்சிடுறேன் ஒழிச்சிடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படிலாம் அழிச்சு ஒழிச்சிடலாம் முடியாது. ஏன்னா பிரம்மத்துக்கிட்ட இருக்கிற சக்தி நீங்க எப்படி அழிச்சு ஒழிச்சிருவீங்க. அப்ப நான் மாயையை வென்றுகின்றேன், மாயையை வென்ற மாவீரன் அப்படின்லாம் நம்ம பட்டம் வச்சுக்க முடியாது. ஏன்னா மாயை எப்படி வெல்ல முடியும், அது பிரம்மத்தினுடைய சக்தி. அப்ப இங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், மாயையை வெல்ல வேண்டியது கிடையாது, மாயையை அழிக்க வேண்டியது இல்லை. சதாதர தர்மத்தை கொசு மாதிரி அழிச்சிடுறேன் நெசிக்கிறேங்கிற மாதிரிலாம் இதை சொல்ல முடியாது மாயைய. ஏன்னா புரியாம அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இங்க மாயையை நான் அழிச்சிடுறேன் வெளிச்சிடுறேன் அப்படின்லாம் இங்க சொல்ல முடியாது. ஏன்னா அக்னியின் இடத்துல இருக்கிறது வெளிப்படுகின்ற உஷ்ணம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பம், அது அக்னி இருக்கும் போது நீங்க அந்த வெப்பத்தை எப்படி அழிக்க முடியும், அழிக்கவே முடியாது. நீங்க அந்த அக்னியே அழிச்சாதான் அந்த வெப்பத்தை அழிக்க முடியும். அது மாதிரி இங்க பிரம்மத்திடமிருந்து வெளிப்படுற மாயா சக்திய நீங்க எப்படி அழிக்க முடியும், பிரம்மத்தையே அழிச்சாதான் நீங்க மாயா சக்தியை அழிக்க முடியும். அப்ப பிரம்மத்தை அழிக்க முடியுமா, அழிக்கவே முடியாது. அப்ப இது நமக்கு புரிஞ்சிட்டா அந்த சக்தி சத்திலிருந்து வேறு என்று சொன்னால் அந்த சக்தி எந்த வகையில் உண்மை என்று சொல்ல முடியும் ஒரு கேள்வியும் எழுப்புறாரு. அதனுடைய தத்துவ நிலை தான் என்ன, நீங்கள் தான் விளக்குங்களேங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா இந்த கேள்வியை கேட்கறது வந்து நம்ம கிட்ட கேட்கல, வேற்று மதத்தினர் இடத்துல கேட்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது இங்க வித்யாரண்யர் வந்து இந்த கேள்விகளை ரிஷிகளுடைய கேள்விகளை இங்க எழுப்புறாரு. அப்ப ரிஷிகள் வந்து யார் இடத்துல இந்த கேள்விகள் கேட்டாங்கன்னா, மாற்று மதத்தினர் இடத்துல, புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இடத்துல, சமண மதத்தை சார்ந்தவர்கள் இடத்துல வந்து ஒரு தர்க்கம் நடக்கும் இல்லையா, அந்த தர்க்கத்துல இப்படி எல்லாம் இவ்வளவு பெரிய விஷயங்களை அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்ப இதுக்கான விளக்கங்கள் அங்க ஓடிக்கிட்டு இருக்கும், அதையெல்லாம் எடுத்து தொகுத்து தான் இங்க ரிஷிகள் நமக்கு கொடுக்குறாங்க. அதை ஒரு ரிஷி எடுத்து எழுதிட்டு இருக்காரு. ஒரு ரிஷிக்கும் இன்னொரு ரிஷிக்கும் தர்க்கவாதம் நடக்குது அப்படின்னா இன்னொரு ரிஷி வந்து அதை குறிப்பெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அதுதான் நமக்கு எல்லாம் ரெக்கார்ட்ல வருது, இல்லைன்னா எப்படி தெரியும் நமக்கு. அப்ப இது மாதிரி எல்லாமே அந்த காலத்துல நடைமுறையை கொண்டு வராங்க. அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, மாயா சக்தி பற்றிய ஒரு மிக நுண்ணிய எல்லையை வரையறுக்கிறதுன்னு பாக்குறோம். எப்படின்னா, இப்ப சக்தி சத்து அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இரண்டாவதா இருக்கின்ற சத்திடமிருந்து வெளிப்பட்ட சக்தி சத்துக்கு வேறாக இல்லை, அதனால அங்க இரண்டாவது பொருள் இருக்கிறது என்ற ஒரு தவறான புரிதலுக்கும் நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா இப்ப நிறைய பேர் அப்படித்தானே, இருமைகளே இல்லை இருமைகளே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா கடைசியில பார்த்தா இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட யூனிவர்ஸ் எல்லாம் அதுதான் கிரியேட் பண்ணுதுன்னு வேற சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் என்னங்க, அதுல இருந்து வெளிப்பட்டது தானே இதெல்லாம், அப்ப இது வேறு பிரம்மம் வேறு தானே அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து குதர்க்கவாதிகள் கேட்பாங்க, தர்க்கவாதிகள் கேட்பாங்க, பூர்வபக்ஷிகள் கேட்பாங்க. ஆனா நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்படி வேறாக அந்த சக்தி இல்லவே இல்லையே, அது பிரம்மத்தினுடைய சக்தி தானே. அப்ப அந்த சக்தியை பிரிக்கவே முடியாது என்று சொல்லும் போது அது பிரிஞ்சுதான், அதுல இருந்து உலகம் வெளிப்பட்டதுன்னு எப்படி தனியா நீ பிரிச்சு பாக்குற? அது உன்னுடைய மனதில் அந்த இருமை எண்ணம் இருப்பதனால பிரிச்சு பார்த்துக்கிட்டு இது வேறு அது வேறுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கறத நம்ம சொல்ல வரோம். ஏன்னா நம்ம அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஆழமான உண்மையை நம்ம வந்து ஏற்கனவே வேற பாடங்கள் எடுக்கும்போது புரிய வச்சோம். அது எப்படி புரிய வச்சோம் அப்படின்னா, ரொம்ப அந்த ஹையர் லெவல் ஆங்கில எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் படிப்பாங்க. ஒரு புக்கு மட்டும் ஒருத்தன் போட்டிருப்பான் வெளிநாட்டுல, அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்ட்டு ஒரு பேர், நல்ல பேருங்க மறந்துட்டேன், அந்த கான்சியஸ்னஸ்ங்கிற பேர்ல ஒரு புக் எழுதியிருப்பான். அந்த புக்கு வந்து எத்தனையோ 1000 பக்கமும் என்னமோ அந்த புக்கு, அந்த புக்கு மட்டுமே எத்தனையோ பில்லியன் மில்லியன் டாலர்ல வித்துருக்குது அந்த புக்கு. இப்ப கூட நீங்க அமேசான்ல அந்த புக்கை டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கு PDF புக்குக்கே 1000 ரூபா நீங்க பே பண்ணாதான் டவுன்லோட் பண்ண முடியும். ஃப்ரீ டவுன்லோட் கிடையாது, 1000 ரூபா நீங்க பணம் கட்டினா அமேசான்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். ஹார்ட் காப்பி வேணும்னா அதுக்கு 2000 ரூபா 2500 ரூபா நீங்க பணம் கட்டினீங்கன்னா வீட்டுக்கே அந்த புக்கு வரும். அவன் வந்து கான்சியஸ்னஸ்ங்கிற ஒரு விஷயத்துல ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதியிருக்கான். அவன் என்ன சொல்றான், அந்த ஆங்கில எழுத்தாளர் அந்த கான்சியஸ்னஸ் பத்தி பேசும்போது, அந்த ஆத்தரு அந்த ஃபாரின் ஆத்தர், இங்க வந்து அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது, யூனிவர்சல் இல்லை அப்படிங்கிறத அவன் அங்க அந்த புக்ல எழுதுறான். பல பக்கங்கள், 1000 பக்கம் எழுதுறான், அதுக்கு பக்கம் பக்கமா அவன் சொல்றான். அதை படிக்கிறவங்க எல்லாம் அப்படியே பயங்கரமா படிச்சுட்டு, இந்த உலகமே கிடையாது, ஒன்லி கான்சியஸ்னஸ் தான் இருக்குது, இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அதனால இந்த உலகம் இல்லை உலகம் இல்லைன்ட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்முடைய சனாதன புத்திசைகள் அப்படி சொல்லல. ஏன் அவன் அப்படி சொல்றான், ஏன் அவன் கான்சியஸ்னஸ் பத்தி அப்படி எழுதுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு சனாதன தர்மமும் ஒழுங்கா படிக்கல, புத்த மதத்தையும் ஒழுங்கா படிக்கலங்கிறது தெரியும். ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரி புக் எழுதுறவன் எப்படி எழுதுவான்னா, கொஞ்சோண்டு புத்த மதத்துல இருந்து சப்ஜெக்டை உருவிக்குவான், சூன்யம் அங்க ஒன்றும் இல்லைங்கிறது எடுத்துக்குவான், இங்க வந்து சத்துன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்குவான். அப்ப சத்தையும் சூன்யத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன சொல்லுவானா, சத்து மாத்திரமே இருக்கிறது, அதற்கு வெளியே தெரிகின்ற உலகம் சூன்யம், அங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டான். அப்ப இது மாதிரியே சொல்லிக்கிட்டு மக்களை ஒரு குழப்பற கூட்டம் ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. எங்கிட்டயே ஒருத்தர் ஆர்குமெண்ட்டுக்கு வந்தாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கிட்டயே ஒரு அம்மா வந்து ஆர்குமெண்ட்டுக்கு வரும்போது நான் சொல்லிட்டேன், இல்லம்மா நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான், நீங்க உங்க பணப்பான்மையில் நீங்க அப்படியே இருங்க, இதை பெருசு பண்ண வேண்டான்ட்டு அப்புறம் அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா எனக்கு பேசுறது கட் பண்ணிட்டாங்க, எனக்கு புரியலன்ட்டு அந்த அம்மா விட்டுட்டாங்க. நானும் பரவாயில்லம்மா எனக்கு புரியலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இந்த பாடங்கள் எல்லாம் பாக்குறேன்னா, பண்டைய ரிஷிகள் என்ன சொல்றாங்களோ அது வேதத்தின் அடிப்படையில சொல்றாங்க, நான் வேதத்தை தான் பிரமாணமா எடுத்துக்கிறது. அதாவது இங்க நம்ம என்ன உண்மையிலேயே நம்ம இந்த பாதையில முழுமையா தேரணும் அப்படின்னா, நமக்கு வேதம் மட்டும்தான் பிரமாணம். அவங்க அவங்க தனிப்பட்ட ஆள் வந்து ஒருத்த உலகத்துல பெரிய பாப்புலரா கூட இருக்கலாம், அவன் சொல்றதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிலர் சொல்லுவேன், கோவப்படக்கூடாது. இப்ப ஓஷோ வந்து ஒரு சில கருத்துவ சொல்லுவாங்க, அப்புறம் ஜே கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க அந்த பாணியில இந்த உலகத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க, அதை நிறைய பேர் படிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அவங்க வந்து இந்த வேதத்தினுடைய பிரமாணத்திலிருந்து சொல்லாம அவங்களுடைய சொந்த கருத்துக்களை நிறைய இடையில இடைச்சல்களா சொல்லுறாங்க, அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாதுன்னா, இந்த மாதிரிதான் சொல்லிக்கிடுவாங்க. இந்த மாதிரி என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்க உலகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா நம்முடைய ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் இல்லை என்று எப்படி நீ சொல்ற, அசத்துன்னு சொல்லவே இல்லையா சாஸ்திரம், அப்படின்னு சாஸ்திரம் அசத்துன்னு சொல்லியிருக்கணும், பிரம்மம் சத்தியம் ஜகத்து அசத்தியம்ன்னு சொல்லியிருக்கணும், அது மித்தியானதுல சொல்லுது. அப்ப அந்த வார்த்தையினுடைய பொருளை நீ உள்வாங்கி பார்த்தீங்கன்னா, சத்து இருப்பதினால மித்தியா இருக்குது, அதாவது நெருப்பு இருப்பதினால அங்க வெப்பம் இருக்கிறது. இப்ப நெருப்புக்கு உண்டான இயல்பான சக்தியே அந்த சூடுதான், அந்த வெப்பம் தான். இப்ப நெருப்பினிடத்துல நீங்க அந்த சூட்டை பிரிச்சிட்டீங்கன்னா, நெருப்புன்ற பேரே போயிடும், நெருப்புக்கு ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்ப நெருப்புனாலே அது அனல் அப்படின்னா தான் நீங்க அதுக்கு ஒரு மரியாதையே கொடுப்பீங்க. ஆனா திப்பு திப்புன்னு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க, ஆனா பக்கத்துல போனா சுடவே மாட்டேங்குதுங்க, அப்படியே நெருப்புக்குள்ளே போயிட்டு வந்துட்டேங்க, இதெல்லாம் ஒரு நெருப்பா அப்படின்னு நம்ம சரசரலாம் பேச ஆரம்பிச்சிருவோம். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை வருமா, அப்படி ஒரு நெருப்புக்கு அப்படி ஒரு நிலை வராது. அப்ப நெருப்பு என்று இருந்தால் அந்த நெருப்பின் இடத்துல உஷ்ணம் என்ற ஒரு சக்தி இருக்கும், அந்த சக்தியை பிரிக்கவே முடியாது. அது மாதிரி நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மம் என்று ஒன்று இருந்தால் அதனிடத்திலே மாயா சக்தி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் பிரிக்கவே முடியாது. அப்ப அந்த மாயா சக்தி தானே இந்த பிரபஞ்ச சக்தி. அதை தாங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து அது இருக்கிறது இல்லை என்று குழப்பமே வேண்டாம், அது விவகாரத்தில் வெளிப்படுகிறது அவ்வளவுதான், விவகாரத்தில் வெளிப்படுகிறது. தேவைப்படும் போது விவகாரம் பண்ணும் போது வரும், அப்புறம் போயிடும், அப்ப வந்து வந்து போகும். அதனால அதுக்கு பேரு மித்தியா, தோன்றி மறைவதனால் அதுக்கு பேரு மாயை. அப்ப அந்த மாயெல்லாம் என்னங்க, நம்முடைய பாடியே மாயாதான். இப்ப நம்ம பாடி தோன்றிக்கிட்டு இருக்கு, ஒரு நாள் இல்லாம போயிடும். இந்த பாடி வருவதற்கு முன்னாடி இல்லவே இல்லை, எங்க இருந்துச்சு, திடீர்னு வந்துச்சு. எப்படி வந்தது, அம்மாவுடைய உணவின் மூலமோ சாப்பிட்ட ஆகாரத்தின் மூலமோ உடம்பு எடுத்து வெளியே வந்தது. அப்புறம் வெளியே உணவை சாப்பிட்டு இவ்வளவு பெரிய பாடியா மாறி இருக்கு. அப்புறம் ஒரு டைம் இந்த பாடி இல்லாம போயிடுது. இது என்ன நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் பரிமாணத்துக்குள்ள பயணம் பண்ணிருக்கு இந்த பாடி. இந்த பாடி வந்து ஒரு உணவு சங்கிலிக்குள்ள போய் இவ்வளவு பெரிய உடம்பு உருவாக்கி இப்படி ஒரு இயக்கத்தில் இருக்குது. ஆனா இது இல்லை என்று எப்படி சொல்ல முடியும், இருக்குது. ஆனா எப்பயுமே இருக்குதா, சாஸ்வதமா இருக்குமா, சாஸ்வதமா இருக்காது. அப்ப தோன்றி மறையக்கூடியது இந்த உடம்பு. ஆகவே இந்த உடம்பு இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கு என்றும் சொல்ல முடியாது, வந்து போகின்றது. அப்ப வந்து போகின்றதுனால இந்த உடம்புக்கு என்ன பேரு, மாயை தான். இப்படிதான் இங்க நம்ம ரிஷிகள் புரிய வைக்கிறாங்க. நம்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, படைப்பே இல்லை என்று சொல்வதில்லை, படைப்பு வரும் போகும், அது மனசும் வரும் போகும், எண்ணங்களும் வரும் போகும், உடம்பும் வரும் போகும், இந்த உலகமே வரும் போகும் பா, வரும் போகும். ஆனா வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, போயிடுச்சு இனிமேல் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது சத்தனுடைய சக்திங்கிறதுனால அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், அதை வந்து நிறுத்தவே முடியாது. அப்ப இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்குதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்றது வந்து, பிரம்மம் அப்படிங்கிறது சிவம், சக்தி என்பது அம்பாள். அப்ப இங்க சிவமும் சக்தியும் சேர்ந்தது இந்த உலகம். அப்ப சிவபெருமானும் அம்பாலும் சேர்ந்துட்டு இங்க உலகம் உண்டாக்கப்பட்டது. அப்ப அந்த உலகத்துல விநாயகர் இருக்காரு, முருகர் இருக்காரு. அப்ப விநாயகர் முருகர் அப்புறம் பூதகணங்கள் அப்படி இப்படின்னா நம்முடைய சைவ சித்தாந்தம் வந்து இந்த உலகம் படைப்பை வந்து இப்படி சொல்லுது கதையா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கதையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இங்க முருகப்பெருமான் வந்து உலகத்தை சுத்துறதுக்கு மயில் வாகனத்துல ஏறி வெளியே போயிடுவாரு. விநாயக பெருமான் வந்து அவங்க அப்பா அம்மாவையே சுத்தி அந்த மாங்கனி ஞானக்கனியை வாங்கிடுவாரு. அப்ப அந்த தாத்பரியம் என்ன, ஞானக்கனிங்கிறது வந்து உண்மையா அந்த மாம்பழம் அல்லாது, அது ஒரு ஞானம். அப்ப ஞானம் அடையிறதுக்கு வந்து நீங்க வெளியே உலகத்தை சுத்தி அடைய முடியாது. கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்க மயில் வாகனத்துல ஏறி முருகப்பெருமான் வெளியே போய் சுத்திட்டு வந்து மாங்கனியை வாங்க முடியல. ஆனா விநாயகர் வந்து அப்பா அம்மாவையே சுத்தினதுனால உலகத்தையே சுத்தின மாதிரி ஒரு பவர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த படம் சொல்லும், கதை சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க பிரம்மமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் அப்படின்னா அதுக்கு பேரு ஞானம். வெறும் உலகம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேரு அஜ்ஞானம். அப்ப இங்க வந்து முருகப்பெருமான் வெளியே போயிட்டாரு, உலகத்தை சுத்தி பார்க்க மயில் வாகனத்துல போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து அஜ்ஞானம். அதாவது அம்மா அப்பா சுத்தினாலே ஞானம் கிடைச்சிடும், இந்த பிரம்மமும் சக்தியும் சேர்ந்தது உலகம்னு தெரியாதனால வெளியே சுத்த போயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம், ஒரு கதை, ஒரு கதையை உண்டு பண்ணி நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா நம்ம கதையை கதையா தான் பார்ப்போமே தவிர அதனுடைய தாத்பரியத்தை பாக்குறது இல்லை. அது எதுக்காக அந்த கதை, ஏன் முருகப்பெருமான் வந்து மயில் வாகனத்துல ஏறி வெளியே போயிட்டாரு, விநாயகர் மட்டும் எப்படி அம்மா அப்பா சுத்தினாரு, விநாயகருக்கு பெரிய தொந்தியா இருக்கிறதுனால அவரால் நடக்க முடியலையா, இல்ல அவருடைய வாகனம் வந்து எளியா இருக்கிறதுனால அவரால் வாகனத்துல டிராவல் பண்ண முடியலையா, எதுவுமே நம்ம கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து யோசனை பண்ணி பாக்கணும். விநாயகரும் அவ்வளவு பெரிய உருவம், ஆனா அவருடைய வாகனமும் இன்னொன்று இருக்கிற மூஞ்சூரு, அது மேல ஏறி விநாயகர் உட்கார்ந்தாலே நசுங்கி போயிடும். அது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம், அதெல்லாம் வந்து கதை தான், ஒரு புனைக்கப்பட்ட கதை. அந்த கதைகள்ல கருத்துக்களை மட்டும்தான் நம்ம பாத்துக்கணும், அதனுடைய தாத்பரியத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஆனா அந்த கதைக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி சிக்கிக்கிட்டு கூடாது. ரிஷிகள் அதைதான் இங்க புரிய வைக்கிறாங்க. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து இங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாயா சக்தி ஒரு பிரம்மத்தினுடைய பிரிக்க முடியாத சக்தி. ஆனா அதை வந்து நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்றத இந்த நூல்களை இந்த சாஸ்திரங்களை யாரும் படிக்க மாட்டாங்க, இந்த உபநிஷத்துகள் படிக்க மாட்டாங்க, பிரம்மசூத்திரம் படிக்க மாட்டாங்க, பகவத்கீதை படிக்க மாட்டாங்க. ஆனா யாரோ ஒரு எழுத்தாளன் எழுதியிருக்கா, அது 1000 பல பில்லியன் பில்லியன் டாலர் தான் விற்பனை ஆகுதுன்னா எத்தனை கோடி பேர் வாங்கி படிச்சிருக்காங்க, அது இன்னைக்கும் டவுன்லோட் பண்ணிட்டு அது இங்கிலீஷ்ல படித்தா தான் பெருமை என்று படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப இது மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஓசோ சைட்ல போயிடுவாங்க, கிருஷ்ணமூர்த்தி சைட்ல போயிடுவாங்க, இப்படி நிறைய வேற வேற எழுத்தாளர்கள் சொல்றதெல்லாம் எடுத்து எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சாஸ்திர நூல்கள் இருந்து எடுத்து தான் கொடுக்குறாங்க, அவங்க பாணியில அவங்க கொடுக்குறாங்க அவ்வளவுதான். ஆனா இங்க நாம எதை பிரமாணமா எடுத்துக்கோம்னா, இப்படி வேதம் தான் பிரமாணம். ஏன்னா வேத ரிஷிகள் வந்து தெளிவா எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க, அவங்க அனுபவ உண்மைகளை நம்ம இடத்துல பகிர்ந்துட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கிளியர் பிக்சர் வந்து இங்க வேத சாஸ்திரத்துல தான் கிடைக்கும், வேற எந்த சாஸ்திரமும் கொடுக்க முடியாது. அல்லது வேற ஒரு தனி மனிதன் இதை கொடுக்க முடியுமானா, அவனாலையும் கொடுக்க முடியாது. அவன் எங்கிருந்து கொடுப்பான்? ஏற்கனவே ரிஷிகள் சொல்லியாச்சு இந்த விஷயத்தெல்லாம், அதை அவன் படிச்சுட்டு வேணா எடுத்து சொல்லலாம், அது அவன் பாணியில சொல்லலாம், அதுக்காக அது அவனே சொன்னதா மாறிடுமா? அப்படியெல்லாம் மாறாது. அதனால எந்த ஒரு விஷயமும் இங்க யாருமே தன்னுடையது என்று உரிமை கொண்டாட முடியாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க எல்லா சாஸ்திரங்களையும் இந்த ரிஷிகளும் தன்னுடையது என்று உரிமை கொண்டாடியது கிடையாது. யாருமே தன்னுடைய நூலை நான் எழுதின நூல் அப்படின்னு அகங்காரப்படவே கிடையாது. சும்மா இவங்களா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரைவரையா படிச்சுட்டு தன்னுடைய தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கும் தனக்கு பணம் பண்ணிக்கிறதுக்காகவும் இப்படி மக்களை படை மாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதுக்கான ஒரு கூட்டம் போகத்தான் செய்யும். ஏன்னா அது வந்து மாயையில் இருக்கிறதுனால அது மயக்கம் அடைஞ்சு அப்படி போய் பணத்தை இழந்துட்டு தான் வரும். அது பணத்தை இழக்கணுங்கிற ஒரு நியதி இருக்கும்போது அதை நாம தடுக்க முடியாது இல்ல. ஏன்னா சம்பாதிக்கப்பட்ட பணம் எப்படின்னு தெரியாததுனால அது தவறான வழிகளில் செலவாகிறதே நம்ம தடுக்க முடியாது. நல்வழியில பணம் சம்பாதிச்சிருந்தா அது நல்ல காரியத்துக்கு பயன்படும், தவறான வழியில பணம் சம்பாதிச்சிருந்தா அது கெட்ட காரியத்துக்கு தான் பயன்படும். நிறைய பேருக்கு பணம் இந்த மாதிரி வெளி விவகாரத்துல இறைக்கப்படுது அப்படின்னா அந்த பணம் சரியான பணமா இருக்காதுங்கிறது நீங்க பார்க்கலாம். ஏன்னா அப்படி இருந்தா தான் அந்த பணத்தை அப்படி வெளியே இந்த மாதிரி வெட்டி விஷயங்களை கொண்டு காசை போட்டு அது இது வாங்கி வீட்டுல அடுக்கி வச்சுருப்பாங்க ஷோகேஸ்ல. ஆனா படிக்கவும் மாட்டாங்க, புரியவும் போறது இல்ல. பெருமைக்கு நானும் அதெல்லாம் வாங்கி பத்தி வச்சிருக்கேன், எனக்கு கான்சியஸ்னஸ் என்னன்னு தெரியும் அப்படின்னு வேணா சொல்லிட்டு இருக்கலாம், அதுக்காக வேணா வச்சுக்கலாம். அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இங்க நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், இங்க சக்தி வந்து அந்த பிரம்மத்தின் அதாவது அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் இருக்கிறது. அந்த அடித்தளம் சத்து மாத்திரமே, அந்த கவனம் நமக்கு இங்க கண்டிப்பா இருக்கணும். அப்போ அந்த சத்தின் மீது விவகாரத்திலே பேசப்படுகின்ற ஒரு விளக்க சொல் தான் இந்த மாயா. அப்ப இங்க சத்து தனியாக இருக்க முடியாது, அது எதோடு சேர்ந்து இருக்கும், சக்தியோட சேர்ந்துதான் இருக்கும். சக்தி எதோடு சேர்ந்து தனியா இருக்க முடியுமா? இல்ல, அது வந்து சத்தோடு சேர்ந்துதான் இருக்கும். இது ரெண்டுமே பிரிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப பிரம்மத்திடமிருந்து சக்தியை பிரிஞ்சிட்டா என்ன ஆகும்னா பிரம்மத்தினுடைய வேல்யூ போயிடும். அதுக்கு எப்படி நம்ம உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப அதான் நான் முன்னே சொன்னேன்ல, நெருப்புல இருந்து வெப்பத்தை பிரிச்சுட்டீங்கன்னா நெருப்பினுடைய வேல்யூ போயிடும். அது மாதிரி பிரம்மத்திடமிருந்து அவருடைய சக்தியை பிரிச்சுட்டா பிரம்மத்தினுடைய வேல்யூ போயிடும். ஆனா அப்படி பிரிக்க முடியாதுங்கிறத வெளிப்படையாகவே நம்ம ஒத்துக்கணும். அதனால பிரம்மம் எப்பொழுதும் இருக்கிறது, அதனிடத்திலிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சக்தியை பிரம்மத்திடமிருந்து பிரிக்கவே முடியாது. ஆனா அந்த சக்தியை பிரம்மம் தேவைப்பட்டா வெளிப்படுத்தும், தேவைப்படலைன்னா ஒடுக்கிக்கும். ஆனா அதனிடத்துல அந்த சக்தி இருந்து கொண்டேதான் இருக்கும், அதை பிரிக்க முடியாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த செயலினுடைய ஆழமான உண்மை. அப்ப எந்த இயக்கம் வந்து எதிலிருந்து இங்கு இயங்குகிறது, இதில் என்ன வேறுபாடு இருக்கிறது, எதில் வேறுபாடு இல்லை அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். அது என்ன அப்படின்னா, இங்க அடித்தளமாகிய சத்து ஒன்று மாத்திரமே இருக்கிறது. அந்த சத்தின் அதிஷ்டானத்திலே அதனுடைய சக்தி வெளிப்பட்டு இங்கு பலவாறாக வெளிப்படுகிறது. இவ்வளவுதான், இதுதான் இந்த இடத்துல செயல புரிய வைக்கிறார். இப்ப மாயா சக்தியை இரண்டாவது உண்மை என்று பயப்படக்கூடாது என்பதுதான் இங்க சாதகனுக்கான உபதேசம். அப்போ மேலும் அந்த மாயாசக்தியை பொய் என்றும் தள்ளக்கூடாது. ஏன்னா அந்த மாயாசக்தி வந்து பொய்யானது என்றும் சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது, இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உலகம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அதாவது அதனுடைய சக்தி அல்லவா இந்த உலகம். அதனாலதான் இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜகத்தில் இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சர்வம் பிரம்மமயம் அப்படின்னா எல்லாமே பிரம்மமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஒண்ணுதானே பிரம்மம் சொல்லிட்டு அப்புறம் எதுக்குங்க சர்வம் பிரம்மமயம் சொல்றீங்க அப்படின்னா, அதனுடைய சக்தி தானே அது. அதனால அது பிரம்மத்தினுடன் வந்து வெளிப்பட்டது, பிரம்மத்துக்கு வேறாக இல்லை, அது பிரம்மம் தான். ஆனா அது விவகாரத்துக்கு வந்தா தெரியும், விவகாரத்துக்கு வரலன்னா தெரியாது. அப்ப அந்த நிலையில் அது வெளிப்பட்டா அதுக்கு பேரு சர்க்குண பிரம்மம், வெளிப்படாம இருந்தா அதுக்கு பேரு நிர்குண பிரம்மம். இப்படி எல்லாம் நம்முடைய ரிஷிகள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப ஒரே ஒரு லைன் சித்தாந்த வரி என்னன்னா, சத்துக்கு வேறாக எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் அதனிடமிருந்து வெளிப்படுகின்ற மாயா சக்தி அதனுடைய வைபவம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வாறு வெளிப்படுகின்ற அந்த வைபவம், அந்த சக்தி நம்மை பொறுத்த வரைக்கும் சாட்சி பாவனையில தோற்றம் மாத்திரமே. ஏன்னா நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தியா இருக்கிறதுனால அந்த சக்தி நான் தான் உருவாக்கி, நான் தான் அனுபவிச்சு, நான் தான் அதை ஒடுக்கிக்கிறேன். ஆகவே அது என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது, அது எனக்கு வேறாக இல்லை அப்படிங்கிற தெளிவு தான் இங்க நமக்கு வர வேண்டும். அது வந்துட்டா நமக்கு வந்து அது நமக்கு வேறா இருக்குது, அது உண்மை இல்லை உண்மை அப்படின்னு நம்ம ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு அவசியம் இல்லை என்று இங்கு இந்த 42வது செயல புரிய வைக்கிறார். அப்ப நம்ம நேரம் கருதி இன்றைக்கு இந்த 42 செயலோட முடிப்போம். 2 செயலுக்கு மேல போக முடியல. அடுத்த வகுப்புல 43 பார்க்கலாம். நன்றி. ஓம் சத்.